வெகு காலத்திற்கு முன்பு உத்தனபாதன் என்று ஓர் அரசன் இருந்தான். அவனுக்கு சுனிதி, சுருஷி என்று இரண்டு மனைவிகள் இருந்தனர். சுனிதிக்கு துருவன் என்ற மகனும் சுருஷிக்கு உத்தமன் என்ற மகனும் இருந்தனர். இளைய மனைவி சுருஷி மிகவும் அழகாக இருப்பாள். எனவே அரசன் அவளின் அழகில் மயங்கி எப்போதும் அவளது அரண்மனையிலேயே தங்கியிருந்தார். அதனால் மாதத்திற்கு ஒரு முறை கூட சுனிதியின் அரண்மனைக்கு செல்லவில்லை. ஒரு நாள் துருவன் சுருஷியின் அரண்மனைக்கு வந்தபோது உத்தமன் தந்தையின் மடியில் அமர்ந்து விடுகதை சொல்லி கலகலவென சிரித்தபடி இருந்தான். உத்தனபாதன் அவனை தன் நெஞ்சில் அணைத்தபடியே அவனுக்கு மறுமொழி கூறிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த துருவனும் வேகமாக சென்று தன் தந்தையின் மேல் ஏறி அவரின் இடதுபுற மடியில் அமர்ந்தான். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த சுருஷி கோபம் கொண்டு துருவனின் தோளை பிடித்து இழுத்து அவனிடம்,
நீ எங்கே இங்கே வந்தாய் துருவா
என்று கேட்டபடியே வலுவாய் இழுக்க தந்தையை இறுக்கி பிடிக்க தந்தையிடம் இருந்து பிரிக்கப்படுகிறான்.
நான் அப்பாவின் மடியில் உட்கார வேண்டும்.
நான் சொல்வதை கவனி துருவா, நீ என் மகன் அல்ல. அது மட்டுமல்லாமல் அரசரின் மடியில் அமர என் மகனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதனால் அடுத்த பிறவியிலாவது நீ என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள் துருவா. அப்பொழுதுதான் அரசரின் மடியில் அமரும் தகுதி உனக்கு கிடைக்கும். அதனால் இனி இங்கே வராதே, போ, போய்விடு.
சிற்றன்னையின் கொடூரமான வார்த்தைகளினால் காயப்பட்ட துருவன் கண்களில் கண்ணீர் மல்க தனது தந்தையை பார்த்தான். சத்தமாக அழுது புலம்பியபடியே தனது தாயாரை சந்திக்க ஓடினான் துருவன். சுனிதி தூரத்திலேயே அவன் வருகையைக் கண்டு ஓடி வந்து காத்திருந்து அவனை அணைத்துக் கொண்டாள். துருவனின் கண்ணீரை துடைத்தபடியே அவனிடம் அன்பாக விசாரித்தாள்.
என்ன நடந்தது மகனே? உன்னிடம் யாராவது சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிட்டார்களா? அதை கேட்டு உன் மனம் புண்பட்டு விட்டதா?
ஏன் என் தந்தை மட்டும் இப்படி அன்பில்லாதவராக இருக்கிறார்? யாராக இருந்தாலும் தங்களின் குழந்தைகளிடம் ரொம்ப அன்பாக இருப்பார்கள். ஆனா என் தந்தை மட்டும் என்னை தவிர்க்கிறார். என் தந்தையின் அன்பை பெற வேறு வழி ஏதேனும் இருக்கிறதா?
அன்பு மகனே, இந்த உலகில் ஆதரவற்ற மக்களுக்கு உதவ ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவர்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவரை நீ நேரில் பார்ப்பது ஒன்று மட்டும்தான் வழி.
அம்மா, அந்த ஸ்ரீமன் நாராயணன் எங்கே இருக்கிறார்? அவரை நான் எப்படி சந்திப்பது? நான் சொல்வதை அவர் கேட்பாரா அல்லது உதாசீனப்படுத்துவாரா?
இல்லை மகனே, அவர் ஒருபொழுதும் அப்படி செய்ய மாட்டார். அவர் மிகவும் அன்பானவர். அது மட்டுமல்ல, நீ சொல்வதை பரிவுடன் கேட்கவும் கொடுக்கவும் செய்பவர்.
துருவன் இறைவனை தேடிச் செல்ல தனது மனதை தயார் செய்து கொண்டு தான் செல்லுவதற்கு தன் தாயாரிடம் அனுமதி வேண்டி நின்றான். ஆனால் சுனிதிக்கு அவ்வாறு அவனை அனுப்புவதில் தயக்கம் இருந்தது. இருப்பினும் வேறு வழியில்லாமல் துருவனுக்கு அனுமதி அளித்து அவனது ராஜபோக ஆடைகளை களைந்து மர உரி ஆடைகளை அணிவித்தாள்.
செல்வமே, நீ ராஜ்யத்தை துறந்து காட்டிற்கு செல். உன் மனதில் இறைவனின் பெயர் மட்டுமே ஒலிக்க வேண்டும். இறைவன் தன்னை உண்மையாக நேசிப்பவரே எப்பொழுதும் கைவிட மாட்டார். அதனால் நீ மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவரை மட்டுமே நினைவில் கொள். ஒரு நாள் அவர் உன் முன்னால் தோன்றும் பொழுது உனக்கு தேவையானவற்றை கேட்டு பெறலாம். எப்பொழுதும் கடவுள் உன் உடன் இருந்து உன்னை காப்பாற்றுவார்.
சுனிதி கண்களில் கண்ணீருடன் தன் மகன் துருவனை தழுவி பிரியாவிடை கொடுத்தாள். துருவன் தன் தாயை வணங்கிவிட்டு காட்டை நோக்கி சென்றான். துருவன் நடக்க நடக்க அவன் ராஜ்யம் மெல்ல மெல்ல பின்னோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்ப்பட்ட நாரதர்,
நாராயண நாராயணா, நாராயண நாராயணா, மகனே நீ யார்? ஏன் மர உரி ஆடைகளை அணிந்திருக்கிறாய்? இந்த பாதை காட்டிற்கு செல்லக்கூடிய பாதை. ராஜ்யம் உனக்கு பின்னால் இருக்கிறது. இந்த காட்டில் கொடூர விலங்குகள் இருப்பது உனக்கு தெரியாதா? என்னோடு வா, நான் உன்னை உன் பெற்றோரிடம் சேர்ப்பிக்கிறேன்.
மகாத்மா, நான் என் தந்தையின் அன்பை பெறுவதற்காக நாராயணின் தரிசனம் கிடைக்கும் வரை காட்டில் தவமிருக்க போகிறேன்.
என் அன்பு சிறுவனே, உன் தந்தையின் அன்பு தேவை என்பதற்காக மட்டும்தான் நீ இந்த முடிவை எடுத்தாயா? உன் தாயை பற்றி சற்று யோசித்துப்பார். நீ திரும்பிச் சென்றால் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல், தவம் ஏற்றுவது என்பது பெரியவர்களாலேயே ஆகாத காரியம்.
மகரிஷி, தன்னை நம்புவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் இறைவன் காப்பார் என என் தாய் கூறியிருக்கிறார். அதனால் எனக்கு காட்டில் வசிக்க பயமேதுமில்லை. தந்தை என் தாயை மிகவும் புறக்கணிக்கிறார். நானும் என் தாயும் என் தந்தையின் அன்பை பூரணமாக திரும்பப் பெற வேண்டும். அதற்காகத்தான் நான் தவமிருக்க போகிறேன். நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி.
அப்படியா? துருவனின் நோக்கத்தை கேட்டு நாரதர் பெரிதும் மகிழ்ந்தார். அவர் அந்த சிறுவனை ஆசீர்வதித்து,
துருவா, நிச்சயமாக இறைவன் நாராயணன் உன் தவத்தினை ஏற்றுக்கொள்வார். இந்த பாதையில் சென்றால் புண்ணிய நதியான யமுனையை அடையலாம். அங்கு மதுவனம் என்ற இடம் தவம் ஏற்றுவதற்கு ஏற்ற இடம். அந்த நதியில் நீராடிவிட்டு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து உன் தவத்தினை தொடங்கு
என்ற நாரதர் துருவனின் காதுகளில் நாராயணனை வணங்குவதற்கான மந்திரங்களையும்
கூறினார்.
அந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்த துருவன் உற்சாகமடைந்தான்.
துருவா, இக்கணம் முதல் உன் தாய் தந்தையை பற்றிய எண்ணங்களையும் உன் சிற்றன்னையின் கொடூர வார்த்தைகளையும் மறந்துவிடு. உன் கவனம் முழுக்கவும் இறைவன் மேல் இருப்பின் கண்டிப்பாக அவர் உனக்கு காட்சி தருவார். எடுத்த காரியம் வெற்றியாகட்டும்.
துருவன் அந்த மாமுனியை வணங்கிவிட்டு யமுனை நதியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். மதுவனத்தில் துருவன் தன் தவத்தினை தொடங்கினான். ஊன் உறக்க மறந்து அவன் நாள் முழுவதும் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். முதல் மாதம் அவன் 3 நாட்களுக்கு ஒரு முறை 2 பழங்களை மட்டுமே உண்டான். 2ஆம் மாதம் 6 நாட்களுக்கு ஒரு முறை 1 சில இலைகளை மட்டுமே சாப்பிட்டான். 3ஆம் மாதம் 9 நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு தண்ணீர் மட்டுமே பருகினான். 4ஆவது மாதத்தில் 12 நாட்களுக்கு ஒரு முறை சிறிதளவு காற்றை மட்டுமே விழுங்கினான். 5ஆம் மாதத்தில் அனைத்தையும் நிறுத்திவிட்டு ஒற்றை காலில் தவத்தினை மேற்கொண்டான். அவன் மனம் முழுக்க ஸ்ரீமன் நாராயணனையே நினைத்துக் கொண்டிருந்தது. சிறுவன் துருவனின் கடுந்தவம் 3 உலகங்களையும் அசைக்கத் தொடங்கியது. தேவலோகத்தில் இருப்பவர்கள் துருவனின் உக்கிரமான தவத்தினால் எழுந்த வெப்பத்தினை தாங்காமல் தவித்தனர். அவர்கள் அனைவரும் வைகுண்டத்திற்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனிடம்,
அது எனக்கும் தெரியும். அவன் தவம் உச்சநிலையை அடைந்து விட்டது. நான் உடனே அவனுக்கு காட்சி அளிக்கிறேன்
என்று சொல்லியபடியே அவர் எழுந்து சென்றார். கருட வாகனத்தில் காற்றை விட வேகமாக மகாவிஷ்ணு மதுவனத்தை நோக்கி புறப்பட்டார். துருவன் கண்களை மூடிக்கொண்டு ஒற்றை காலில் நின்று கடும் தவம் செய்து கொண்டிருந்தான். துருவனின் முன் தோன்றிய ஸ்ரீமன் நாராயணன் அவனிடம்,
என் அருமை துருவனே, உன் கடுமையான தவத்தினை நான் மெச்சுகிறேன். நீ விரும்பும் வரத்தை அளிக்கிறேன். முதலில் கண்ணை திறந்து பார்.
இறைவா, தங்கள் உத்தரவை ஏற்க முடியாததற்கு என்னை மன்னியுங்கள். கடந்த 5 மாதங்களில் இது போன்ற பல குரல்கள் என் மனதில் ஒலித்திருக்கின்றது. அதை உண்மை என நம்பி நான் உடனே கண் திறந்து பார்த்தேன். ஆனால் தங்களின் திருவுருவம் எனக்கு தெரியவே இல்லை. பின்னால் தான் தெரிந்து கொண்டேன், அது என் மனதின் ஏக்கம்தான் என்று. நீங்கள் எங்கும் நீக்கமற நிறைந்தவர் என்று என் தாய் கூறியுள்ளார். எனவே நீங்கள் உண்மையாகவே இங்கு வந்திருந்தால் என் மனக்கண்ணிலும் காட்சி தாருங்கள். அப்போதுதான் நான் நம்புவேன்.
துருவனின் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்த நாராயணன் அவன் மனக்கண்ணிலும் காட்சி அளித்தார். அவரை சுற்றிலும் சுடர் ஒளி தெரிந்தது. துருவன் அவசரமாக கண்களை திறந்தான். அவனின் மனக்கண்ணில் காட்சியளித்த அதே வடிவத்தில் இறைவன் அங்கே காட்சியளித்துக் கொண்டிருந்தார். துருவன் உடனடியாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதம் பணிந்தான். அவன் இறைவனை துதிக்க விரும்பினான். ஆனால் மிகவும் சிறுவனாக இருந்ததினால் என்ன பேச வேண்டும் என்பதனை மறந்து நின்றான். அவனது இக்கட்டான நிலையை அறிந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கு தாங்கிய கையினால் தொட்டு ஆசீர்வதிக்க துருவனிடம் இருந்து வார்த்தைகள் கொட்டத் தொடங்கின.
ஓ மாதவா, முகுந்தா, கோவிந்தா, நாராயணா, உயிர்களை படைக்கும் நான்முகனால் கூட உங்களின் மகிமையை விவரிக்க முடியாது. நானோ ஒரு சின்னஞ்சிறுவன், என்னால் உம்மை எவ்வாறு விவரிக்க முடியும்?
குழந்தாய், உன் தந்தை உட்பட அனைவருமே இனி உன்னை நேசிப்பார்கள். நீ உடனே உன் நாட்டிற்கு திரும்பிச் செல். வருங்காலத்தில் நீ மிக பெரும் அரசனாகி மக்களுக்கு மிக நல்ல ஆட்சியை அளிப்பாய். உன் புகழ் இந்த பூமி உள்ள அளவும் நிலைத்திருக்கும். உன் காலத்திற்கு பிறகு நீ உன் பெயரிலேயே வானில் ஒளிவீசும் நட்சத்திரமாக ஒளிர்வாய். அனைத்து கிரகங்களும் சப்த ரிஷிகளும் உன்னை சுற்றி வருவார்கள்
என்று சொல்லிய ஸ்ரீமன் நாராயணன் துருவனை ஆசீர்வதித்தார். துருவன் இறைவனின் வார்த்தைகளை மதித்து உடனடியாக தன் நாட்டிற்கு திரும்பினான். துருவன் நாட்டின் எல்லையை தொடும்போதே அங்கே அவனின் தந்தையும் தாயும் சிற்றன்னையும் உத்தமனும் அவனுக்காக காத்திருப்பதைக் கண்டான். உத்தனபாதன் விரைந்து வந்து துருவனை கட்டி அணைத்தான். அவனின் கண்களில் இருந்து மகிழ்ச்சியில் கண்ணீர் துளிகள் வெளிவந்தன. பூமியில் தன் சிறப்பான வாழ்வை முடித்த துருவன் அப்படியே விண்ணிற்கு பறந்து சென்று அங்கேயே ஒளிவீசும் ஒரு நட்சத்திரமாக மாறி இன்றும் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறார்.